السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما يقيناً اللہ اور اس کے فرشتے نبی پر رحمت بھیجتے ہیں، اے وہ لوگوں جو ایمان لائے ہو.
நிச்சயமாக அல்லாஹும் அவனது மலக்குகளும் நபியின் மீது அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றனர். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபியின் மீது சலவாத்தையும் சலாத்தையும் கூறுங்கள். அல்லாஹ் தன்னுடைய நபியின் மீது தனது அருள்களை இறக்குகிறான் என்பதை இந்த வசனம் தெளிவாக்குகிறது. அவனுடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்கின்றனர், அன்னாருக்காக அருட்களை வேண்டுகின்றனர். இவ்வாறு இருக்கும்போது பல்வேறு சூழ்ச்சிகளையும் திட்டங்களையும் கையாண்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கவோ அல்லது குறைக்கவோ நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தவறான ஆட்சேபனை செய்கின்றவர்களும் எள்ளி நகையாடிவிட்டு நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று எண்ணக்கூடியவர்களும் மூடர்களின் சொர்க்கத்தில் இருக்கின்றனர். அவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளும் முயற்சிகளும் அல்லாஹ்வின் அன்பிற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வித இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினானோ அது அல்லாஹ்வின் அருளால் நடந்து கொண்டே செல்லும். மேலும் இந்த காலத்தில் அந்த நோக்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் அன்னாரின் பேரன்பரை அனுப்பி இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை பரப்புவதற்கான புதிய வாயில்களை திறந்துள்ளான். எனவே அல்லாஹ் எல்லா காலத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் நபியாக அனுப்பிய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவிக்கான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தனது கருணை மற்றும் அருளால் தானே செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரிகள் இதற்கு முன்பும் ஒருபோதும் வெற்றி பெற இயலவில்லை, இப்போதும் வெற்றி பெற முடியாது. இது அல்லாஹ்வின் தீர்ப்பாகும். எனவே இஸ்லாத்திற்கோ அல்லது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்திற்கோ ஏதேனும் உலக முயற்சிகள் இழப்பை ஏற்படுத்தி விடுமோ என்ற கவலை ஒரு உண்மையான முஸ்லிமிற்கு இருக்க வேண்டியதில்லை. ஆம், உண்மையான முஸ்லிமிற்கு அல்லாஹ் வழங்கிய பணி என்னவென்றால், எவ்வாறு அல்லாஹ் மற்றும் அவனது மலக்குமார்கள் இந்த நபியின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அன்னாரின் மீது அருள்களை அனுப்புகின்றனரோ, அதேபோல் நீங்களும் உங்களுடைய கடமையை நிறைவேற்றியவாறு அல்லாஹ்வின் அன்பிற்குரிய முழுமையாக மற்றும் இறுதி நபியின் மீது அளவற்ற சலவாத்தை மற்றும் சலாத்தினை அனுப்புங்கள். ஆக இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமின் கடமையாகும். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியை முன்னேற்ற செய்யக்கூடியவர்களில் இணைந்து அல்லாஹ் மற்றும் அவனது மலக்குமார்களின் கூற்றிற்கு பின் சென்றவாறு அளவற்ற சலாத்தையும் சலவாத்தையும் நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓத வேண்டும். கடந்த நாட்களில் பிரான்சில் ஏற்பட்ட நிலைமை, மேலும் முஸ்லிம் என்று கூறிக்கொள்பவர்கள் ஒரு பத்திரிகையின் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தி 12 பேரை கொன்றார்கள். அது தொடர்பாக கடந்த ஜுமாவில் சுருக்கமாக எடுத்துரைத்து நான் அஹ்மதிகளை, ஜமாத் உறுப்பினர்களை சலவாத் ஓதுவதன் பக்கம் கவனமூட்டியிருந்தேன். இந்த கொலைகளால் இஸ்லாம் வெற்றி பெற இயலாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் ஓதுவதன் மூலமாகவே நாம் நம்முடைய நோக்கத்தில் வெற்றி பெற முடியும். மேலும் இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக தவறான எதிர் நடவடிக்கை காட்டப்படலாம் அல்லது காட்டப்படும் என்ற கவலையையும் வெளிப்படுத்தி இருந்தேன். இதுவே இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. தவறான எதிர் நடவடிக்கையை காட்டி இவர்களும் மீண்டும் கேலிச்சித்திரம் வெளியிட்டனர். பிறகு அது நமக்கு மேலும் வேதனைக்கு காரணமாகியது. மேலும் ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமிற்கும் வேதனைக்குரியதாக இருந்திருக்கவும் வேண்டும். இந்த தீவிரவாதத்திற்கு என்ன பலன் கிடைத்தது? 2-3 வருடங்களுக்கு முன்னர் இவர்கள், அதாவது இந்த பத்திரிகைக்காரர்கள் செய்த அந்த தவறான செயல் அமுங்கி இருந்தது. அதை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொள்பவர்களின் தவறான செயல் தூண்டிவிட்டது. இந்த பத்திரிகை இதற்கு முன் என்ன செய்து வந்ததோ அதற்கு மேற்கத்திய உலகின் பல்வேறு தலைவர்கள் கடினமான எதிர் நடவடிக்கையை காட்டினார்கள். அதை வன்மையாக கண்டித்தனர். மேலும் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய பத்திரிகைகளுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என பல்வேறு அரசாங்கங்களும் கூறின. ஆனால் கடந்த வார சம்பவத்திற்கு பிறகு வெளிப்படையாக அறிவுள்ள அதிகமானோர், மேலும் பொறுப்பில் உள்ளவர்களும் தலைவர்களும் இந்த தீய பத்திரிகைக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்து விட்டார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் இருந்தும் அவர்களுக்கு பல மில்லியன் டாலர்கள் உதவித்தொகை கிடைக்க ஆரம்பித்துவிட்டது. இந்த பத்திரிகை பதிப்புகள் வெறும் 60,000 இருந்தது. மேலும் இது தானே மரணித்துவிடும் என்று கூறப்பட்டு வந்தது. முற்றிலும் முடிந்துவிடும் என்று கூறப்பட்டது. முஸ்லிம் என்று கூறப்படக்கூடியவர்களின் தவறான செயல் அதன் பதிப்பை 5 மில்லியனை விட அதிகமாக ஆக்கிவிட்டது ஒரு வாரத்திற்குள். மேலும் இப்போது ஒரு சில கருத்துக்கணிப்பாளர்கள் 6 மாதம் கூட ஓட முடியாமல் இருந்த இந்த பத்திரிகை இன்னும் 10-12 ஓடும்போல் தோன்றுகிறது என்று கூறுகிறார்கள். ஆக இந்த செயல் உலகின் பல்வேறு நாடுகளில் இஸ்லாத்தின் போதனை பற்றிய தப்பெண்ணத்தை வளர்த்த அதே வேளையில் மாறாக மரணித்துக் கொண்டிருந்த எதிரிக்கு மீண்டும் உயிரூட்டும் வேலையை செய்துள்ளனர். அந்தோ இஸ்லாத்தின் பேரில் அநீதி இழைக்கின்ற முஸ்லிம் அமைப்புகள் இஸ்லாத்தின் அன்பு மற்றும் நேசத்தின் போதனைகளால் மிக விரைவில் உலகை இஸ்லாத்தின் மடியில் கொண்டு வர இயலும் என்பதை புரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இஸ்லாம் எவ்வாறு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் போதனைகளை வழங்குகின்றதோ அத்தோடு வேறு எந்த மார்க்கங்களும் போட்டியிட முடியாது. இந்த உலகவாதிகளின் மார்க்க கண் குருடாகும். அல்லாஹ்வின் நபியின் விஷயங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், இறைவனை எள்ளி நகையாடுவதிலிருந்தும் தவிர்ந்திருப்பதில்லை. இந்த மூடர்களின் செயலுக்கு நம் தரப்பிலிருந்தும் முட்டாள்தனமான எதிர் நடவடிக்கை இருந்தால் இவர்கள் பிடிவாதமாக மேலும் முட்டாள்தனமானவற்றை கூறுவார்கள். இவர்களோடு வாய் கொடுப்பதற்கு பதிலாக இந்த வீணானவற்றால் நிரம்பியவர்களிடமிருந்து திரும்பியவாறு தனியாக சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்களுடைய சபையில் அமர்வது அல்லது அவர்களோடு ஆமாம் போடுவது மட்டும் பாவமல்ல அல்லது பாவியாக ஆக்குவது இல்லை, மாறாக தவறான செயல் செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வாறு திரும்ப பதில் சொல்லி பிறகு அவர்கள் அதற்கு பதிலாக அல்லாஹ்வை ஏளனம் செய்தாலோ அல்லது ஏசி பேசினாலோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தகாத வார்த்தைகளை உபயோகித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் வழியில் வெளிப்படுத்தினாலும் அப்போது இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தில் இணையக்கூடியவர்களாவர். ஆக ஒரு உண்மையான முஸ்லிம் இதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். விவகாரத்தை இறைவன் மீது விட்டுவிட வேண்டும். என் பக்கம் திரும்பி வரும்போது அவர்களின் செயலுக்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்றே அல்லாஹ் கூறுகிறான். இறுதியில் ஒரு நாள் அல்லாஹின் பக்கம் திரும்பிச் செல்ல வேண்டும். அப்போது அல்லாஹ் அவர்கள் என்ன செய்து வந்தனர் என அவர்களுக்கு கூறுவான். இன்று எதிரி இஸ்லாத்திற்கு எதிராக வாளேந்துவதற்கு பகரமாக இதுபோன்ற கீழ்த்தரமான திட்டங்களை மேற்கொண்டு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் போதனையையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இழப்பு ஏற்படுத்த விரும்புகின்றனர். அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருட்களை அனுப்புகின்றனர் என்று அல்லாஹ் கூறி இந்த செயல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்துக்கு சற்றும் இழப்பு ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை கூறியுள்ளான். உங்களுடைய பணி இதுபோன்ற வீணானவற்றில் ஈடுபடுவதற்கு பகரமாக அதேபோல் மூடத்தனமான பதில் கூறுவதற்கு பகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவதாக இருக்க வேண்டும். இதுவே ஒரு உண்மையான முஸ்லிமின் பணியாகும். இதற்குரிய உரிமையை செலுத்திவிட்டால் நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டீர்கள். நான் கூறியது போன்று இந்த தீய பத்திரிகைக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்களில் அதிகமானோர் ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்று அதற்கு சாதகமாகிவிட்டனர். ஆனால் இவ்வாறு இருந்தும் கூட ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தீய வெளிப்பாட்டை விரும்பாத நீதியை விரும்பக்கூடியவர்களும் அறிவுடையவர்களும் இருக்கின்றனர். அதை வெறுத்தவாறு அதன் அமைப்பாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்கியுள்ளனர். உதாரணமாக இந்த சார்லி ஹெப்டோ என்ற பத்திரிகையின் ஆரம்ப உறுப்பினரான ஹென்றி ரசல் கூறுகிறார், இந்த பத்திரிகை தயாரித்த கேலி சித்திரம் கோபமூட்டக்கூடியதாகும். இந்த பொறுப்பற்ற செயலின் காரணமாக எடிட்டர் தன்னுடைய தீமை மரணத்தின் வாயிலில் தள்ளிவிட்டார். கடந்த சில வருடங்களாக இவர்கள் செய்து வந்த இதுபோன்ற விஷயங்கள் எங்களுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானவையாகும். இதேபோல் போப்பும் மிகவும் நல்ல கருத்தை கூறியுள்ளார். அதாவது கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். முற்றிலும் சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பது கருத்து சுதந்திரம் என்று பொருள் அல்ல. அவர் கூறினார், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதற்கு மதிப்பளிப்பது அவசியமாகும். எந்த ஒரு மார்க்கத்தின் கண்ணியத்தின் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது. உதாரணம் வழங்கியவாறு கூறுகிறார், என்னுடைய நெருக்கமான நண்பர், அவர் இவருடைய சுற்றுப்பயணத்தை நிர்வகிக்கிறார், அவரும் என்னுடைய தாயின் மீது சாபமிட்டால் அல்லது ஏசி பேசினால் நான் அவருடைய முகத்தில் குத்துவதே என்னுடைய எதிர் நடவடிக்கையாக இருக்கும். மேலும் குத்துவான் என்ற இந்த எதிர் நடவடிக்கையே அவர் என்னிடமிருந்து எதிர்பார்க்கவும் வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஒருவருடைய உணர்ச்சிகளை கோபமூட்டக்கூடாது. இவர்கள் கோபமடைய செய்துள்ளார்கள், எனவே இது இவர்களுடைய தவறே ஆகும் என்று கூறியுள்ளார். போப் மிகவும் உண்மையான கருத்தை கூறியுள்ளார். முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும், மேலும் இதற்கு பிறகு தவறான எதிர் நடவடிக்கையை காட்டக்கூடாது. இன்று ஊடகம் உலகில் மேலோங்கி உள்ளது. எங்கு வேண்டுமானாலும் தீ மூட்டுவதற்கும் தீயை அணைப்பதற்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவதிலும் குழப்பங்களை தடுப்பதிலும் அது மாபெரும் பங்கு வகிக்கிறது. முதன்முறையாக இவ்வாறு நடந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு யுகே மற்றும் உலகின் பல்வேறு ஊடகங்களும் ஜமாத்திடமும் நமது எதிர் நடவடிக்கை அல்லது கருத்தை கேட்டது. அதில் இந்த கொலை சம்பவத்தை பற்றி இது இஸ்லாத்திற்கு மாற்றமான செயலாகும் என்று கூறினோம். மேலும் நாங்கள் இதற்கு வருந்துகிறோம், ஆனால் கருத்து சுதந்திரத்துக்கும் சில வரம்புகள் இருக்க வேண்டும். இல்லையென்றால் எவர்கள் பிறருடைய உணர்வுகளை புண்படுத்துகிறார்களோ அவர்களே உலகின் குழப்பங்களுக்கு காரணமாவார்கள். எவ்வாறு இருப்பினும் இது மட்டுமின்றி சில விஷயங்கள் விரிவாகவும் பேசப்பட்டது. யுகேவில் ஸ்கை நியூஸ், நியூஸ் 5, பிபிசி ரேடியோ, எல்பிசி, பிபிசி, லீட்ஸ், லண்டன் லைவ், பிறகு வெளிநாட்டு டிவி ஃபாக்ஸ் டிவி, சிஎன்என், இதுபோன்று கனடாவின் பத்திரிகைகள், யூனான், அயர்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்காவின் பல்வேறு பத்திரிகைகளும் நமது கருத்தை கூறியுள்ளார்கள். அவர்களுடைய ஸ்டுடியோவுக்கு சென்றும் இன்டர்வியூ நடந்துள்ளன. மேலும் பல மில்லியன் மக்கள் வரை இஸ்லாத்தின் உண்மையான கருத்து மற்றும் போதனை இவ்வாறு சென்றடைந்தது. இதில் இங்கு ஒரு டிவி அமீர் சாஹிபுடைய இன்டர்வியையும் எடுத்தது. இமாம் சாஹிப் அதால் முஜீப் ராஷி சாஹிபுடைய இன்டர்வியூவும் எடுத்தது. இதேபோல் அமெரிக்கா, கனடா, பிரான்சிலும் நமது குழுக்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பிரஸ் டீமும் ஸ்டுடியோவிற்கு அழைக்கப்பட்டு இன்டர்வியூ எடுத்தார்கள் அல்லது கேள்வி கேட்கப்பட்டது. பத்திரிகைகள் நமது கட்டுரைகளையும் ஆர்டிக்கிள்களையும் வெளியிட்டன அல்லது செய்தியாக வெளியிட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த டீம் உலகின் பல்வேறு இடங்களில் நல்ல உரிமையை செலுத்தியுள்ளது. யுகேவிலும் அமெரிக்கா, கனடாவிலும் உண்மையான தூது செய்தியை சென்றடைய செய்வதற்கான உரிமையை வழங்கியுள்ளனர். கனடா டீமின் பிரஸின் தொடர்பு மற்றும் செய்தியின் மீது அங்குள்ள ஜேர்னலிஸ்ட் எழுதியுள்ளார், நான் கேட்கிறேன், அஹமதியா முஸ்லிம் ஜமாத் முஸ்லிம்களின் ஒரு சிறிய அமைப்பாகும், ஆனாலும் கூட இவ்வளவு அதிகமாக அவர்கள் தரப்பிலிருந்து மீடியாவில் கவரேஜ் கிடைத்துள்ளது, அதற்கு என்ன காரணம்? மேலும் இவர்கள் சரியான தூது செய்தியை சென்றடைய செய்வதற்கான முயற்சியை செய்துள்ளார்கள். இது அல்லாஹ்வின் நியதியாகும். அதாவது இஸ்லாத்தின் போதனைகளின் சரியான பாதை இப்போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன்பரின் ஜமாத்தே அன்னாரிடம் இருந்து கற்றதை உலகிற்கு கூற வேண்டும். ஆக நான் கடந்த ஹுத்பாவிலும் கூறியது போன்று தத்தமது வட்டத்தில் தவறான எதிர் நடவடிக்கைகளால் குழப்பங்கள் பிறக்கும், வேறு ஒன்றும் நடக்காது என்பதை உலகிற்கு புரிய வையுங்கள். கோபம் உண்டு, உலகில் மீண்டும் ஒரு தீ மூண்டுவிடும். இந்த தீ நாலாபுறமும் பரவிவிடும், அதை உலகால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆக தவறான எதிர் நடவடிக்கையால் மக்களை தூண்டிவிடாதீர்கள், அல்லாஹ்வின் பிடியையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் உலகிற்கு அறிவை வழங்குவானாக, ஆனால் அத்தோடு ஒரு அஹ்மதியின் மிகப்பெரிய பணி இறைவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதுமாகும். அதாவது யா ஐயுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களும் இந்த நபியின் மீது ஒரு உணர்வுடன் சலவாத்தும் சலாமும் அனுப்புங்கள். ஆக அல்லாஹ்வின் கட்டளையின்படி நடப்பதற்கு ஒரு நம்பிக்கையாளர் இயன்றவரை முயற்சி செய்ய வேண்டும். ஏன், எதற்காக என்று கேட்கக்கூடாது. பொதுவாக கேட்பதில்லை. இவ்வாறு ஒருவருடைய ஈமானும் மார்க்க விவகாரங்களின் அறிவும் துஆக்களின் புரிதலும் அதிகமாகும் போது கட்டளைகளின் நுட்பமான ஞானமும் பலன்களும் தென்பட ஆரம்பிக்கின்றன அல்லது புரிந்து விடுகின்றன. ஆனால் சற்று அறிவை பெற்று கற்பதும் இஸ்லாமிய போதனை ஒரு அழகான பகுதியாகும். அறிவை பெறுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், மேலும் புரிதலையும் அறிவையும் பெறுவதற்கு முயற்சியும் செய்யுங்கள். அல்லாஹுவோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹுவின் பக்கம் அடியெடுத்தும் வையுங்கள் என்றும் இஸ்லாம் கூறுகிறது. எவ்வாறு இருப்பினும் இதை கற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக நுட்பமான ஞானத்தை விரைவில் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். மெதுவாக கற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி அமல் செய்வதற்கான புரிதல் கிடைக்க வேண்டும். பிறகு இந்த புரிதலும் அறிவும் கிடைத்ததன் காரணமாக சிறந்த முறையில் அதன்படி அமல் செய்ய வேண்டும். ஆக இது தொடர்பாக நான் ஒரு சில ஹதீஸ்களையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களையும் எடுத்து வைப்பேன். அவை சலவாத் ஓதுவதின் முக்கியத்துவத்தையும் பலனையும் தெளிவுபடுத்துகின்றன. நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்பு கொண்டுள்ளதாக வாதம் செய்கின்றோம். இந்த அன்பின் எதிர்பார்ப்பின் காரணமாக நமது உள்ளங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதேனும் தகாத வார்த்தைகள் கூறப்படும் போது சுக்கு நூறாகி விடுகின்றன. அல்லது ஏதேனும் வகையில் அன்னாரின் மீது ஏதேனும் விஷயம் கூறப்படும் போது அவ்வாறு ஆகிவிடுகின்றது. ஆனால் இந்த அன்பின் உண்மையான வெளிப்பாடு மற்றும் அதன் பலன் எவ்வாறு கிடைக்கும்? இது தொடர்பாக ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அதிகமாக என் மீது சலவாத் ஓதுவாரோ அவரே கியாமத் நாளன்று எனக்கு மிகவும் அருகில் இருப்பார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான அன்பிற்கான வெளிப்பாட்டின் விளைவாக அன்னாருடைய நெருக்கம் சலவாத் ஓதுவதனாலேயே கிடைக்கும். பிறகு ஹஜ்ரத் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் உலகில் என் மீது எல்லோரையும் விட அதிகமாக சலவாத் ஓதினாரோ அவரே கியாமத் நாளன்று அதன் அபாயத்திலிருந்தும் ஆபத்தான தருணத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பார். கூறினார்கள், எனக்கு அல்லாஹ் மற்றும் அவனது மலக்குமார்களின் சலவாத்தே போதுமானதாகும். இது அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு நற்கூலியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக வழங்கியுள்ளான். அதாவது சலவாத் ஓதுங்கள். பிறகு துவா செய்வதன் சரியான முறை பற்றி ஒரு அறிவிப்பில் வருகிறது. ஹஜ்ரத் கஸாலா பின் உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகே அமர்ந்திருந்தேன். ஒருவர் வந்து தொழுதார், அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்று துவா செய்தார். ஹஜ்ரத் நபியல்லாஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழக்கூடியவரே, நீ விரைந்து விட்டாய். நீ தொழுது அமரும் போது அல்லாஹுவை புகழ வேண்டும். பிறகு என் மீது சலவாத் ஓத வேண்டும். பிறகு அவர் என்ன துவா வேண்டுமானாலும் கேட்கட்டும். அறிவிப்பாளர் கூறுகிறார், பிறகு இன்னொரு நபர் வந்தார். அவர் அல்லாஹுவை புகழ்ந்தார். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் ஓதினார். அப்போது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழக்கூடியவரே, துவா செய்வாயாக, ஏற்றுக்கொள்ளப்படும். பிறகு ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் பின் அல் ஆஸ் அறிவிக்கிறார்கள், அவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டார்கள், அதாவது பாங்கு கொடுப்பவர் பாங்கு கொடுப்பதை கேட்டால் நீங்களும் அவர் கூறக்கூடிய அதே சொற்களை கூறுங்கள். பிறகு என் மீது சலவாத் ஓதுங்கள். எவர் என் மீது சலவாத் ஓதினாரோ அல்லாஹ் அவர் மீது 10 மடங்கு அருட்களை இறக்குவான். பிறகு கூறினார்கள், எனக்காக அல்லாஹ்விடம் என்னை ஒரு ஊடகமாக வைத்து கேளுங்கள். இது சொர்க்கத்தின் அந்தஸ்துகளில் ஒன்றாகும். இது அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும். அது நானே ஆவேன் என நான் நம்புகிறேன். எவரொருவர் எனக்காக அல்லாஹ்விடம் என்னை ஊடகமாக வைத்து கேட்பாரோ அவருக்கு சிபாரிசு ஆகுமானதாகிவிடும். ஆக இந்த சலவாத் ரசூல கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அன்பை அதிகப்படுத்துகின்ற அதே வேளையில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவசியமானதாகும். மேலும் நமது மன்னிக்கப்படுதலுக்கும் அவசியமானதாகும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனால்தான் கூறினார்கள், நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் ஓதாதவரை உங்களுடைய துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நின்று விடுகிறது, அதில் ஒரு பகுதி கூட இறைவனடியில் சென்றடைவதில்லை. சலவாத் ஓதுவதற்கு எவ்வாறு முயற்சி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். தன்னுடைய ஒரு சீடருக்கு எழுதும் போது கூறுகிறார்கள், நீங்கள் சலவாத் ஓதுவதன் பக்கம் அதிகம் கவனமாக இருங்கள். எவ்வாறு ஒருவர் தனது நேசத்திற்குரியவருக்காக அருளை வேண்டுவாரோ அதே போன்று ஆர்வம் மற்றும் தூய்மையுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருளை நாட வேண்டும், மிகவும் உருக்கத்துடன் வேண்ட வேண்டும். அந்த உருக்கம் மற்றும் துவாவில் சற்றும் செயற்கைத்தனம் இருக்கக்கூடாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்மையான நட்பும் அன்பும் இருக்க வேண்டும். உண்மையில் ஆன்மாவின் உண்மை தன்மையோடு சலவாத்தில் கூறப்பட்டுள்ள அந்த அருட்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கேட்கப்பட வேண்டும். தனிப்பட்ட அன்பின் அடையாளம் என்னவென்றால், மனிதன் ஒருபோதும் களைப்படையக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது, மேலும் சுய நோக்கங்கள் அதில் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறைவனின் அருட்கள் வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். பிறகு சலவாத்தின் நுட்பமான ஞானத்தை பற்றி கூறியவாறு அன்னார் கூறினார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு எவருடைய தேவையும் இல்லாமல் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும், எனக்கு அல்லாஹ் மற்றும் அவனது மலக்குமார்களின் சலவாத்து போதுமானது என்று கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் இதில் மிகவும் ஆழமான ரகசியம் உள்ளது. எவர் ஒருவர் தனிப்பட்ட அன்பின் காரணமாக ஒருவருக்காக அருளை நாடும் போது, அவர் தனிப்பட்ட நேசத்தின் காரணமாக அந்த மனிதரின், அதாவது எவருக்காக வேண்டுகிறாரோ அவரின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறார். கூறினார்கள், எந்த அருளை அவர் அவருக்காக வேண்டுகிறாரோ அதே அருள் அவரின் மீதும் ஏற்படுகின்றது. எவருக்காக துவா செய்யப்படுகிறதோ அவரின் மீதும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அருள், துவா செய்யக்கூடியவருக்கும் அதே அருள் கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ்வின் அருள் அளவற்றதாக இருப்பதனால், தனிப்பட்ட முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருளை நாடி சலவாத் ஓதக்கூடியவருக்கு அளவற்ற அருளிலிருந்து பங்கு கிடைக்கிறது. ஆனால் ஆன்மீக உணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட அன்பின் இந்த அருள் மிகவும் குறைவானவர்களிடமே வெளிப்படுகின்றது. ஆக நாம் தனிப்பட்ட ஓர் உணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். பிறகு சலவாத் ஓதுவதன் காரணத்தை கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறினார்கள், நமது எஜமானர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையையும் விசுவாசத்தையும் பாருங்கள். அன்னார் எல்லா வகையான தீயவற்றையும் எதிர்த்து நின்றார்கள். பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளானார்கள், ஆனால் பொருட்படுத்தவில்லை. இந்த உண்மை மற்றும் விசுவாசத்தின் காரணத்தால் தான் அல்லாஹ் அருள் செய்தான். எனவேதான் அல்லாஹ் இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹும் அவனது மலக்குமார்களும் அவர்களின் மீது சலவாத் ஓதுகின்றனர், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களும் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் அனுப்புங்கள் என்று கூறுகின்றான். கூறினார்கள், இந்த வசனத்திலிருந்து தெரிய வருகிறது என்னவென்றால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமல்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், அல்லாஹ் அன்னாரின் புகழை குறிப்பிடுவதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட வார்த்தையை உபயோகிக்கவில்லை. அதை எல்லைக்குட்பட்டதாக ஆகாமல் இருக்க ஏதேனும் குறிப்பிட்ட சொல்லை பயன்படுத்தவில்லை. சொற்கள் கிடைத்திருக்கும், ஆனால் அவன் அதை பயன்படுத்தவில்லை. அதாவது அன்னாருடைய நற்செயல்களின் புகழ் எல்லைக்குட்பட்டுவிடுவதை விட்டு அப்பாற்பட்டதாக இருந்தது. இது போன்ற வசனத்தை வேறு ஏதேனும் நபியின் மகத்துவத்தை பறைசாற்றுவதற்காக பயன்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மாவில் அதுபோன்ற உண்மையும் விசுவாசமும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமல்கள் எந்த அளவுக்கு பிடித்தமானதாக இருந்ததென்றால், அல்லாஹ் என்றென்றைக்குமாக மக்கள் இனிமேல் நன்றி செலுத்தும் விதமாக சலவாத் ஓத வேண்டும் என கட்டளையிட்டுள்ளான். பிறகு சலவாத் உறுதித்தன்மையை பெறுவதற்கும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் காரணியாகவும் இருக்கிறது என்பதை கூறியவாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அன்பு அதிகமாவதற்கும் புதிதாவதற்கும் அன்பில் முன்னேறுவதற்கும் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு தொழுகையிலும் சலவாத் ஓதுவது கட்டாயமாகிவிட்டது. அதன் மூலமாக இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நிலையான வழி ஏற்பட வேண்டும் என்பதற்காகும். உறுதித்தன்மையை பெறுவதற்கு சலவாத் அதிகமாக ஓதுங்கள். சடங்காகவும் ஒரு பழக்கமாகவும் இல்லாமல் ஓத வேண்டும். மாறாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகு மற்றும் பேருபகாரத்தை கருத்தில் கொண்டு அன்னாருடைய அந்தஸ்து உயர்வதற்காக அன்னாருடைய வெற்றிக்காக ஓத வேண்டும். இதன் விளைவாக துவார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இனிப்பான சுவையான கனி உங்களுக்கு கிடைக்கும். படித்தரங்களின் முன்னேற்றம் எவ்வாறு கிடைக்கும் என்பது பற்றி பிறகு கூறுவேன். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த காலம் எவ்வளவு அருளுக்குரிய காலமாக இருக்கிறது. இறைவன் இந்த குழப்பம் நிறைந்த காலகட்டத்திலும் முழுக்க முழுக்க தன்னுடைய அருளால் அன்னார் இதை கூறிய அந்த நாட்களிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான விஷயங்கள் கூறப்பட்டு வந்தன. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக மறைவாக இஸ்லாத்தின் உதவிக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று எண்ணினான். ஒரு இயக்கத்தை நிலைநாட்டினான். தன்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்திற்காக ஒரு வேதனை கொண்டுள்ள மேலும் அதன் கண்ணியம் அவர்களின் உள்ளங்களில் கொண்டுள்ளவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன், கூறுங்கள், இந்த அளவுக்கு இருளும் அநீதியும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனமும் செய்யப்பட்ட திருக்குரானை இழிவும் படுத்திய இதைவிட மோசமான காலம் ஏதும் இருந்ததா? பிறகு முஸ்லிம்களின் நிலைமைகளின் மீது எனக்கு அதிகமாக துக்கம் ஏற்படுகின்றது. இவர்களில் இதை உணரக்கூடிய அளவு கூட ரோஷம் இல்லை என்பதை நினைத்து சில சமயம் இந்த வேதனையால் நான் நிம்மதி இழந்து விடுகிறேன். இந்த அளவு அநீதி இழைக்கப்பட்டும் ஏதேனும் ஒரு இறை இயக்கத்தினை நிலைநாட்டாமல் இருக்க ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் இறைவனுக்கு முக்கியமானதாக இருக்கவில்லையா? நீங்கள் எழுங்கள், துப்பாக்கிகளையும் கம்புகளையும் ஏந்துங்கள், கொலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள் என்று கூறவில்லை. மாறாக இந்த கண்ணியத்தை நிலைநாட்ட ஒரு இறை இயக்கத்தை நிலைநாட்ட வேண்டியிருந்தது. கூறினார்கள், இந்த இஸ்லாத்தின் எதிரிகளின் வாயை அடைத்து அன்னாரின் கண்ணியத்தையும் தூய்மையையும் உலகில் பரப்ப வேண்டியிருந்தது. ஆதாரங்களை கொண்டும் அழகிய போதனைகளை கொண்டும் அவர்களின் வாயை அடைக்க வேண்டியிருந்தது. குண்டுகளை வீசியவார் அன்று. அல்லாஹ் மற்றும் அவனது மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் ஓதும் போது இந்த அவமதித்தலின் போது இந்த சலவாத்தை வெளிப்படுத்துவது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கின்றது? அதை இந்த இயக்கத்தின் வடிவில் அதை வெளிப்படுத்தினான், அதாவது அஹமதியா ஜமாத்தின் வடிவில். ஆக நாம் முன்னரை விட அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் ஓதுவது நம்மீது கடமையாகி விடுகின்றது. அன்னார் கூறினார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காணாமல் போன மகத்துவத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன். அன்னார் மேலும் கூறினார்கள், திருக்குறானின் உண்மைத்துவத்தை உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவும் ஆகும். எனவே அதிகமாக சலவாத் ஓதுவது இன்று ஒவ்வொரு அகமதிக்கும் முக்கியமானதாகும். அதன் மூலமாக நாம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தையும் பூர்த்தி செய்பவர்களாக வேண்டும். இறைவனின் குரலுக்கு நாம் செவிசாய்க்கக்கூடியவர்களாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பும் நேசமும் கொண்டுள்ளோம் என்ற வாதத்திற்கு ஏற்ப செயல்படுபவர்களாக வேண்டும். ஜமாத் அல்லாத முஸ்லிம்கள் செய்வதை போன்று முழக்கங்கள் மற்றும் பேரணிகள் மூலம் இந்த அன்பின் வாதத்தின் உரிமையை செலுத்த முடியாது. இந்த அன்பின் உரிமையை செலுத்துவதற்கு இன்று ஒவ்வொரு அகமதியும் கோடிக்கணக்கான சலவாத்தும் சலாமும் உள்ளத்தின் வேதனையுடன் வானிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த சலவாத்துகள் துப்பாக்கி குண்டுகளை விட அதிகமாக எதிரிகளின் அழிவிற்கு காரணியாகிவிடும். பிறகு சலவாத் ஓதுவதற்கான முறை என்ன என்று மேலும் விவரித்தவாறு அன்னார் கூறுகிறார்கள். தன்னுடைய ஒரு சீடருக்கு எழுதிய கடிதத்தில் கூறினார்கள், ஒவ்வொரு அமலும் சடங்கு மற்றும் பழக்கத்தின் அசுத்தத்திலிருந்து முற்றிலுமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த அமலும் வெறும் சடங்காகவும் ஒரு பழக்கமாகவும் இருக்கக்கூடாது. உள்ளத்து அன்பின் ஊற்று பீரிட வேண்டும். சடங்கு மற்றும் பழக்கத்தின் அசுத்தத்தை தூய்மையாக்க வேண்டும். உள்ளத்திலிருந்து எழுகின்ற அன்பு நீரூற்றை போன்று பீரிட்டு எழ வேண்டும் கூறினார்கள். உதாரணமாக, சாதாரண மக்கள் கிளியை போன்று படிப்பதைப் போல சலவாத் ஓதாதீர்கள். அவர்களுக்கு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முழுமையான விசுவாசமும் இருப்பதில்லை. மேலும் இறைவனிடம் அவனுடைய நபிக்காக அருட்களை வேண்டுவதும் இல்லை. மாறாக கூறினார்கள், சலவாத் ஓதுவதற்கு முன்னர் இந்த கொள்கையை உள்ளத்தில் நிலைநாட்ட வேண்டும். அதாவது, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடுடைய அன்பின் தொடர்பு எந்த உயர் அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால், ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரை இந்த அளவு அன்பிற்குரியவராக இருக்க முடியும் என்றும், அல்லது அப்படி யாரேனும் இதைவிட முன்னேறக்கூடியவர் வருவார் எனவும் ஒருபோதும் உள்ளம் கூறக்கூடாது. இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், உள்ளத்தில் ஒருபோதும் இந்த எண்ணம் எழக்கூடாது. இந்த அளவு அன்பு செலுத்தப்படுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அவ்வாறு எந்த மனிதரும் இருக்கவும் இல்லை, இனிமேலும் வரப்போவதும் இல்லை. இந்த கொள்கையில் எவ்வாறு நிலை பெற வேண்டுமென்றால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசர்கள் அன்னாரின் அன்பில் இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்திப்பார்களோ, அல்லது இனி சந்திக்க நேரிடும் என அறிவு கூறும்போது அவைகள் அனைத்தையும் தாங்குவதற்கு உண்மையான உள்ளத்தால் தயாராக இருக்க வேண்டும் கூறினார்கள். எந்த ஒரு இன்னலும் அறிவும் கஷ்டமும் துன்பமும் இதை செய்வதிலிருந்து உள்ளம் நின்று விடுவதற்கு காரணியாக இருக்கக்கூடாது. கட்டுப்படுவதில் உள்ளத்தில் ஏதேனும் தடை உருவாகக்கூடிய எந்த கட்டளையும் அறிவு உருவாக்கக்கூடாது. அந்த இருப்பின் அன்பில் பங்கெடுக்கக்கூடிய எவ்வித படைப்பினத்திற்கும் உள்ளத்தில் இடம் இருக்கக்கூடாது. இந்த மார்க்கம் நிலை பெற்றுவிட்டால், இவ்வாறு ஈமான் முன்னேறிவிட்டால், பிறகு நான் வாய்மொழியாக புரிய வைத்தது போன்று, அதாவது இவருக்கு எழுதுகிறார்கள், சலவாத்தை இறைவன் தனது முழு அருளையும் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்க வேண்டும். அதை முழு உலகிற்கும் அருட்களின் தலையூற்றாக ஆக்க வேண்டும். மேலும் அன்னாருடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் இந்த உலகிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவனிடம் துவா கேட்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழ வேண்டும். கவனத்துடன் கேட்க வேண்டும். எவ்வாறு ஒருவர் தனது கஷ்டத்தின் போது இறைவனிடம் துவா செய்வாரோ அவ்வாறு இருக்க வேண்டும். மறக அதைவிட அதிக உருக்கத்துடன் கேட்க வேண்டும். இதிலிருந்து எனக்கு இன்ன நன்மை கிடைக்கும் அல்லது அந்தஸ்து கிடைக்கும் என்று தனது பங்கும் எதனையும் வைக்கக்கூடாது. எனக்கு நற்கூலி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் இந்த எண்ணத்தில் சலவாத் ஓதக்கூடாது, துஆ கேட்கக்கூடாது. மாறாக முற்றிலுமாக இறைவனின் அருக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்க வேண்டும். அன்னாரின் கம்பீரம் இவ்வுலகிலும் மறுமையிலும் மின்ன வேண்டும் என்ற எண்ணமே இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு தான் ஓத வேண்டும். மேலும் இரவு பகலாக கவனம் செலுத்த வேண்டும். எதுவரை என்றால், இதைவிட அதிகமாக உள்ளத்தில் வேறு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. உறுதியான நிலைப்பாட்டுடன் செயலாற்ற வேண்டும். இவ்வாறு சலவாத் ஓதப்பட்டால் அது சடங்கு மற்றும் பழக்கத்திற்கு அப்பாற்பட்டதாகும். எவ்வித சந்தேகமும் இன்றி இதற்கு வியத்தக்க ஒளிகள் பிறக்கும். அதிகமான வேளையில் அழுதலும் அத்தோடு இருப்பதும் இறைவனின் அடையாளமாகும். எதுவரை என்றால் இந்த கவனம் நாடி நரம்புகளில் புகுந்து கனவும் விழித்திருந்தலும் ஒன்றாகிவிட வேண்டும். பிறகு துவா மற்றும் சலவாத்திற்கான முயற்சி பற்றி தன்னுடைய சீடருக்கு எழுதிய கடிதத்தில் அன்னார் கூறுகிறார்கள், தஹஜ்ஜு தொழுகையை பேணுவதில் மூழ்கி இருங்கள். தஹஜ்ஜுத்தில் அதிகமான அருட்கள் உள்ளன. வீணானது ஒன்றுமில்லை. வீணானவனும் சுகத்தை விரும்புவவனும் எவ்வித மதிப்பும் பெறுவதில்லை. கூறினார்கள், وقال الله تعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் என்னுடைய வழியில் போரிடுவார்களோ அவர்களுக்கு நமது வழியின் பக்கம் நேர்வழி காட்டுவோம். கூறினார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவிலிருந்து வந்த ஸலவாத் தான் சிறந்ததாகும். அது இதுவாகும், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். கூறினார்கள், ஒரு தூயவரின் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் நிச்சயமாக ஓரளவுக்கு அருள் இருக்கும். எவர் தூயவர்களின் தலைவரோ நபிமார்களின் படைத்தளபதியோ அவரின் நாவிலிருந்து வந்த வார்த்தைகள், அதாவது இப்போது படிக்கப்பட்ட சலவாத்தின் சொற்கள் எந்த அளவுக்கு அருளுக்குரியதாக இருக்கும் என எண்ணி பாருங்கள். சுருக்கமாக, எல்லா வகையான சலவாத்துகளை விடவும் இந்த சலவாத்தே அதிக அருளுக்குரியதாகும். இதுவே திரும்ப திரும்ப இந்த எளியவனின் நாவிலும் உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதுவே திரும்ப திரும்ப இந்த எளியவனின் நாவிலும் உள்ளது. எந்த எண்ணிக்கையை பேணுவதும் அவசியமில்லை. தூய்மை மற்றும் அன்பு மற்றும் உருக்கத்துடன் ஓத வேண்டும். மேலும் உருக்கமும் தன்னலமற்றதும் தாக்கமும் உருவாகி நெஞ்சில் ஒரு ஆர்வம் உருவாகும் வரை ஓத வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரிடமும் இந்த ஆன்மாவை உருவாக்குவானாக. இறைவனின் அரியணைவரை சென்றடையக்கூடிய சலவாத் நம் உள்ளத்திலிருந்து எழட்டுமாக. அது நம்மையும் அருளுக்குரியதாக்கட்டுமாக. அல்லாஹ்வின் அருளால் நம்மில் அதிகமானோர் சலவாத் ஓதுகின்றனர், மிகவும் வேதனையுடன் ஓதுகின்றனர். அல்லாஹ் அதன் அருட்களின் காட்சிகளையும் அவர்களுக்கு காட்டுகின்றான். இவ்வாறு சலவாத் ஓதக்கூடியவர்களின் எண்ணிக்கை ஜமாத்தில் அதிகமாகட்டுமாக. அதன் பலன் ஜமாத் அளவிலும் இருக்கும், ஜமாத்தின் முன்னேற்றத்திலும் இருக்கும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சலவாத்தின் நடை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதை நம்மில் சிலர் ஏறக்குறைய அது போன்று ஓதுகின்றனர். இது எப்படிப்பட்ட ஒரு நடை என்றால், அதை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இதனால் சலவாத்தோடு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனிப்பட்ட அன்பில் ஒரு புதிய கோணத்தில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காகவும் துஆவிற்கான அறிவு கிடைக்கிறது. அன்னார் ஓரிடத்தில் கூறினார்கள், நாம் ஒருவர் மற்றவருக்காக துவா செய்யும் போது இந்த துவா நமக்கு நமது படித்தரங்கள் உயர்வதற்கு காரணமாகின்றன. எப்போது நாம் சலவாத் ஓதுகின்றோமோ அதன் விளைவாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படித்தரங்கள் உயர்கின்ற அதே வேளையில் நம்முடைய படித்தரத்திலும் முன்னேற்றம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு அருள் கிடைத்து பிறகு அவர்கள் மூலமாக நம் வரை வந்தடைகிறது. அதன் உதாரணம், அரிப்பில் ஏதேனும் ஒன்றை போட்டால் அது அதன் வழியாக சென்று கீழே உள்ள துணியிலும் வந்து விழுவதை போன்றதாகும். இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் இந்த உம்மத்திற்கு அரிப்பாக ஆக்கியுள்ளான். முதலில் இறைவன் அவர்களுக்கு தன்னுடைய அருளிலிருந்து பங்கு வழங்குகிறான். பிறகு அந்த அருட்கள் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. நாம் சலவாத் ஓதும் போது இறைவன் அதற்கு பதிலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படித்தரங்களை உயர்த்துகிறான். அப்போது நிச்சயமாக இறைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த அன்பளிப்பு இன்ன நம்பிக்கையாளரிடமிருந்து வந்துள்ளது என்றும் கூறுகிறான். உள்ளத்தால் ஓதப்பட்ட இந்த சலவாத் என்ற அன்பளிப்பு இன்ன மூமின் புறமிருந்து வந்துள்ளது என்பான். அதனால் அவர்களுடைய உள்ளத்தில், அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் நமக்காக துவா எழுகின்றது. அல்லாஹ் அன்னாரின் துவாவினால் தன்னுடைய அருட்களில் இருந்து பங்கு வழங்குகின்றான். கூறினார்கள், நான் என்னை பற்றி கூறுகிறேன். நான் எப்போதெல்லாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அடக்கஸ்தலத்தில் துவா செய்வதற்காக வரும்போது நான் இந்த வழிமுறையை கொண்டுள்ளேன். அதாவது, முதலாவதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்வேன். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துவா செய்வேன். அல்லாஹ்வே, இந்த பெரியவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய எந்த பொருளும் என்னிடம் இல்லை. என்னிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்க இயலாது. ஆனால் உன்னிடம் அனைத்தும் இருக்கிறது. எனவே நீ என் மீது கருணை காட்டியவாறு என் தரப்பிலிருந்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு இதற்கு முன்னர் அங்கு கிடைக்காத அன்பளிப்பை வழங்குவாயாக என்று இறைவனிடம் வேண்டுவேன். அல்லாஹ் அவர்களுக்கு அன்பளிப்பை வழங்கும் போது, அல்லாஹ்வே, இந்த அன்பளிப்பு யார் தரப்பிலிருந்து வந்தது என்று கண்டிப்பாக கேட்பார்கள். இது இவரிடமிருந்து வந்துள்ளது என்று இறைவன் அவர்களுக்கு கூறும்போது அவர்கள் அந்த நபருக்காக துவா செய்வார்கள். இவ்வாறு துவா செய்யக்கூடியவரின் படித்தரங்களும் உயர்கின்றன. இது திருக்குரான் மற்றும் ஹதீஸிலிருந்து நிரூபணமானதாகும். துவாக்கள் நிச்சயமாக மரணித்தவர்களுக்கு பலன் அளிக்கிறது என்பது இஸ்லாத்தின் கோட்பாடாகும். இதை யாரும் மறுக்க முடியாது. திருக்குரானும் ஃபஹய்யுபி அஹ்ஸன மின்ஹா என்று கூறி, உங்களுக்கு ஒருவர் அன்பளிப்பு வழங்கினால் நீங்கள் அவருக்கு அதைவிட சிறந்த அன்பளிப்பை வழங்குங்கள், இல்லையென்றால் குறைந்தபட்சம் அவர் வழங்கியது போன்றே அன்பளிப்பையாவது கொடுங்கள் என்று கூறியுள்ளது. திருக்குரானின் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துவா செய்யும் போது, அவர்களின் மீது சலவாத் ஓதும் போது, அல்லாஹ் நம் தரப்பிலிருந்து இந்த துவாக்களின் விளைவாக அவர்களுக்கு ஏதேனும் அன்பளிப்பை வழங்குவான். சொர்க்கத்தில் என்னென்ன அருட்கள் இருக்கிறது என்று நாம் அறிய மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அந்த அருட்களை நன்கறிவான். எனவே இறைவா, நீ ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முன் அவர்களுக்கு கிடைக்காத அன்பளிப்பை வழங்குவாயாக என்று துவா செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அன்பளிப்பு வழங்கப்படும் போது இது இன்ன நபர் தரப்பிலிருந்து அன்பளிப்பாகும் என்றும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் கூறப்படும். பிறகு இந்த அறிவு கிடைத்த பிறகு அன்பளிப்பு வழங்கியவருக்காக துவா செய்யாமல் அமைதியாக எவ்வாறு இருப்பார்கள்? எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஆன்மா அல்லாஹ்வின் சந்நிதியில் வீழ்ந்து இறைவா, நீ எங்கள் தரப்பிலிருந்து இதைவிட சிறந்த கூலியை வழங்குவாயாக என்று கூறும். இவ்வாறு ஃபஹய்யுபி அஹ்ஸன மின்ஹாவின் அடிப்படையில் அந்த துவா பிறகு சலவாத் ஓதியவரின் பக்கம் திரும்பி வரும். அது அவருடைய படித்தரங்கள் உயர காரணமாக அமையும். ஆக எவ்வித ஷிர்கான செயல்கள் இல்லாமல் இந்த வழிமுறையினால் நாமும் பலன் பெற முடியும், சமுதாயமும் பலன் பெற முடியும். இவ்வாறு சமுதாய மற்றும் தனிப்பட்ட பலன்களை பெற முடியும். இந்த வழிமுறை எப்படிப்பட்டதென்றால், நான் ஏற்கனவே கூறியது போன்று இதனால் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான வழிகளும் திறக்கும். ஜமாத் முன்னேறும் போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத் ஓதுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது எதிரிகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே செல்லும். இது தவிர இன்னொரு விஷயத்தையும் கூற விரும்புகிறேன். சிலர் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் தனித்தனியாக ஏன் உள்ளது என்று கேள்வி கேட்கின்றனர். இது தொடர்பாக அஹராதியில் இவ்வாறு விளக்கம் உள்ளது. அதாவது அஹராதியின் அடிப்படையில் அஸ்ஸலாத்தின் பொருள் அத்தஆஸீம் ஆகும். இவ்வாறு அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் என்பதன் பொருள், அல்லாஹ்வே, நீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகில் அவர்களின் புகழை உயர்த்தி அவர்களின் தூதுச் செய்திக்கு வெற்றியை வழங்கி இவர்களின் மார்க்கத்திற்கு எஞ்சியிருத்தலையும் என்றென்றைக்கும் நிலைத்திருத்தலையும் விதித்து கண்ணியத்தை வழங்குவாயாக. மறுமையில் இவர்களுடைய உம்மத்திற்கான சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவர்களின் நற்கூலியை பல மடங்கு அதிகப்படுத்தி வழங்குவதன் காரணமாக அவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குவாயாக என்பதாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களிலும் ஒரு சில வாக்கியங்களில் இவற்றை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அஹ்ராதியின் அடிப்படையில் அல்ல. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவது பற்றி ஹதீஸில் பாரிக்கலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்ற வார்த்தை வந்துள்ளது. இதன் பொருள் இதுவாகும், அல்லாஹ்வே நீ என்ன கண்ணியமும் மேன்மையும் மகத்துவமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விதித்திருக்கிறாயோ அதை அவர்களுக்காக நிலைநாட்டுவாயாக, அதை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. சுருக்கமாக, அல்லாஹும சல்லி அலா முஹம்மதினில் அன்னாரின் மார்க்கத்தின் வெற்றி மேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் மேலும் உம்மத்திற்காக சிபாரிசில் இருந்து பலன் பெறுவதற்கான துவா உள்ளது. அல்லாஹும பாரிக்கில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமும் மகத்துவமும் மேன்மையும் எப்போதைக்கும் நிலைத்திருப்பதற்கான துவா உள்ளது. அல்லாஹ் நமக்கு உண்மையான முறையில் சலவாத் ஓதுவதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. அந்த சலவாத்தினால் இறைவனின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக கூடிய அதே வேளையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பில் எப்போதும் முன்னேறிக்கொண்டே செல்வர்களாகவுமாக, மேலும் அன்னாருடைய மார்க்கத்தை பரப்பக்கூடிய பணியில் தமது சக்திகளை செலவிடக்கூடியவர்களாகவுமாக, அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளுக்கேற்ப உலகிலிருந்து குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நமது பங்களிப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாகவுமாக அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. இப்போது நான் இரு ஜனாசா காயிப் தொழுகைகளையும் தொழ வைப்பேன். முதலாவது காதியானை சார்ந்த மௌலவி மதிப்பிற்குரிய அப்துல் காதிர் சாஹிப் தேலவி தர்வேஷ் உடையதாகும். 10/1/2015 அன்று 97வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். மர்ஹூம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி டாக்டர் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். மதரசா அஹமதியாவிலிருந்து மௌலவி ஃபாசில் தேர்வில் தேர்ச்சி பெற்று காதியானில் கீழ்வரும் பொறுப்புகளில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பினை பெற்றார்கள். தர்வேஷின் ஆரம்ப காலத்தில் காதியானின் அஹமதியா மொஹல்லாவின் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார்கள். பிறகு நீண்ட காலம் நாயிப் நாசிர் தாவத்தோ தப்லீக் ஆகவும் நாசிர் ஆலாவின் உதவியாளராகவும் இருந்தார்கள். நாசிம் ஜாயிதாதாகவும் கார்தியாகவும் ஆடிட்டர் சர்தார் அஞ்சுமன் அஹமதியாவாகவும் செக்ரட்டரி பைஷ்தி மக்பராவாகவும் நாயப் சதர் அன்சாருல்லாவாகவும் இருந்துள்ளார்கள். மௌலவி சாஹிப் மர்ஹூமின் ஒரு கட்டுரை தர்வேஷின் சம்பவங்கள் தர்வேஷின் நாவிலிருந்து என்ற தலைப்பில் மிஷ்காத் பத்திரிகையின் நவம்பர் 2003 பதிப்பில் வெளியானது. அதில் அன்னார் கூறியுள்ளார்கள், ஹஜ்ரத் மீர் முகமது இசாத் சாஹிப் மதரசா அஹமதியாவில் மேல் வகுப்பில் ஹதீஸ் படித்துக் கொடுத்து வந்தார்கள். என்னோடு மிகவும் அன்பாக இருப்பார்கள். அவர்கள் என்னிடம் எகிப்து சென்று கல்வி கற்க விண்ணப்பம் கொடுக்குமாறு கூறினார்கள். நான் அலுவலகத்திடம் விண்ணப்பத்தை கொடுத்தேன். பாஸ்போர்ட் வாங்குவதற்கு யாரிடம் பைசா இல்லையோ அவர் எகிப்து எதை வாங்க செல்வார் என்று பதில் வந்தது. இந்த விஷயத்தை நான் ஹஜ்ரத் மீர் சாஹிப்பிற்கு கூறினேன். கூறுகிறார்கள், இரு நாட்களுக்கு பிறகு நான் கனவில் ஹஜ்ரத் மௌலவி ஷேர் அலி சாஹிப் ரஜில்லாஹு தாலா அனு அவர்கள் வந்துள்ளார்கள். அப்துல் காதிர் மிஸ்ர் அதாவது எகிப்து என்று கூற கண்டேன். இந்த கனவையும் நான் ஹஜ்ரத் மீர் சாஹிப்பிடம் கூறினேன். யதார்த்தமாக அது 2ம் உலகப் போரின் காலமாக இருந்தது. அஹமதியா ஜமாத் சார்பாக இளைஞர்கள் ராணுவத்தில் எடுக்கப்பட்டார்கள். நான் ஜமாத் சார்பாக சென்று விட்டேன். ராணுவத்தில் சப்ளை பிரிவில் இணைந்து விட்டேன். ராணுவ வீரர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு 1 வாரம் 10 நாட்கள் விடுமுறையும் கிடைத்து வந்தது. ராணுவத்தின் மூலமாக இவர்கள் எகிப்து சென்று விட்டார்கள். கூறுகிறார்கள், விடுமுறையை கழிப்பதற்காக இந்தியா வருவதற்கு பதிலாக ரோம் செல்ல விரும்பினேன். அங்கு கிறித்தவ ஆலயத்திற்கு வலப்பக்கத்தில் ஒரு விசாலமான ஹால் கட்டப்பட்டிருந்தது. நான் கேட்டபோது வாரத்தில் ஒருமுறை திங்கட்கிழமை என்று போப் இங்கு உரை நிகழ்த்துவார்கள் என மக்கள் கூறினர். அவர்களை பின்பற்றுபவர்கள் போப்பை காண்பர் கூறுகிறார்கள். திங்கட்கிழமை என்று நானும் ஹாலுக்கு சென்றேன். அங்கு மக்கள் ஹாலில் வட்டமாக நின்றார்கள். போர்க்காலத்தின் காரணமாக போப் சாஹேப் உலக அமைதிக்காக உரை நிகழ்த்தினார்கள். பிறகு அங்கிருந்தவர்களின் அருகே கடந்து சென்று கொண்டிருக்கும் போது நான் என்னை கடந்து சென்ற போது நான் எனது இரு கைகளையும் கை குலுக்குவதற்காக முன்னால் நீட்டினேன். போப் சாஹிப்பும் அவருடைய கையை எனது கையில் கொடுத்து விட்டார். நின்று விட்டார்கள். நான் அவர்களின் கையை பிடித்து இஸ்லாத்தின் தூது செய்தியை வழங்கினேன். ஹஜ்ரத் மசீஹின் இரண்டாவது வருகையை பற்றி கூறினேன். அவர்கள் வந்துவிட்டார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹிற்கான வாதம் செய்துள்ளார்கள். நான் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளேன். நீங்களும் ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன் என்று போப்பிற்கு இவர்கள் தூது செய்தியை எட்ட வைத்தார்கள். அவரும் என்னுடைய பேச்சை கேட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். பிறகு அனைத்து வந்திருந்தவர்களும் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் என்னை சுற்றி ஒன்று சேர்ந்தார்கள். மேலும் என்னுடைய தைரியத்தை பாராட்ட ஆரம்பித்தார்கள். நான் அவர்களுக்கும் தப்லீக் செய்தேன். போப்போடு நடந்த சந்திப்பை பற்றி விளக்கமாக இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். போப்பிற்கு இஸ்லாத்தின் தப்லீக் பற்றிய செய்தி அஹமதியத்தின் வரலாற்றின் 10 பாகத்தில் 2 ஹலிஃபத்துல் மசி அவர்களின் காலத்தில் போப்பிற்கு இஸ்லாத்தின் தப்லீக் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது. அன்னார் இந்த கட்டுரையில் தன்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் இறை ஏற்பாடு பற்றி 3 ஈமானுக்கு புத்துணர்வு ஊட்டும் சம்பவங்களையும் எழுதியுள்ளார்கள். 1969 அன்னாருக்கு ஹஜ் செய்வதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்தது. மர்ஹூமுக்கு 3 மகன்களும் 4 மகள்களும் உள்ளனர். பொருளாதார கஷ்டம் இருந்தும் கூட அனைவருக்கும் உயர்கல்வியை வழங்கினார்கள். அனைவரும் வெளிநாடுகளில் இருக்கின்றனர். மூத்த மகன் இஸ்மாயில் நூரி சாஹிப் ஜெர்மனியில் ஜமாத் பொறுப்பில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இவர் தர்வேஷின் காலகட்டத்தில் பிறந்த முதல் குழந்தையாவார். இவர் எழுதியுள்ளார், இவர்களுடைய மனைவி பல வருடங்களுக்கு முன்னரே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தனியாகவே இருந்து வந்தார்கள். ஜெர்மனி வருமாறு மகள்கள் கூறினர். அதற்கு இனிமேல் இதுபோன்று என்னிடம் பேச வேண்டாம் என்று கூறினார்கள். அதிகமான ஆண்டுகள் தனியாக காதியானில் வாழ்க்கையை கழித்தார்கள். இறுதி மூச்சு வரை தர்வேஷின் உடன்படிக்கையை நிறைவேற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். மருகும் மூசி ஆவார்கள். காதியானில் பஹிஷ்தி மக்பராவில் தர்வேஷுகளின் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் இவர்களுடைய படித்தரத்தை உயர்த்துவானாக. இவர்களுடைய சந்ததிகளையும் இவர்களின் அடிச்சுவட்டில் நடத்துவானாக. 2வது ஜனாசா காதியானின் தர்வேஷாக இருந்த மர்ஹூம் பஷீர் அகமது ஹாஃபிஸாபாதி அவர்களின் மனைவி மதிப்பிற்குரிய முபாரக்கா பேகம் சாஹிபா உடையதாகும். 3/1/2015 அன்று வயதில் வஃத் ஆனார்கள். இந்நாளில்லாஹி இன்னா இலஹி ராஜிவோன். இவர்களின் தந்தை மதிப்பிற்குரிய ஷஃபி அஹமத் சாஹிப் மர்ஹூம் மோதா யூபியின் சதர் ஜமாத் ஆவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்களின் கட்டளைப்படி 1947 பிறகு நாட்டு பிரிவினையின் போது நிலைமையினால் பாகிஸ்தானில் திருமணம் செய்தது கஷ்டமாக உள்ளது. தர்வேஷிகள் இந்தியாவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று முஸ்லிமோத் அவர்களின் கட்டளைக்கிணங்க மைப்பிற்குரிய பஷீர் அஹமத் சாஹிப் ஹாஃபிஸாபாதிக்கு யூபியிலிருந்து 1951 திருமணம் முடிந்தது. மர்ஹூமா தொழுகை நோன்பை பேணக்கூடியவராக இருந்தார்கள். நல்ல தூய பெண்மணியாக இருந்தார்கள். ஜமாத் திட்டத்தில் தன்னுடைய நகைகளை சந்தாவாக கொடுத்து விட்டார்கள். நீண்ட சோதனைக்குரிய காலகட்டத்தில் தன்னுடைய கணவருடன் மிகவும் பொறுமையுடனும் நன்றியுடனும் வாழ்ந்து வந்தார்கள். எல்லா வகையான சூழ்நிலையிலும் கணவருக்கு துணையாக இருந்தார்கள். இப்போது அல்லாஹ்வின் அருளால் நிலைமை நன்றாக உள்ளது. ஆரம்பத்தில் தர்வேஷின் காலகட்டம் மிகவும் கஷ்டமான காலகட்டமாக இருந்தது. ஹிலாஃபத்தோடு ஆழ்ந்த தொடர்பு இருந்தது. மர்ஹூமாவின் ஒரு மகன் மதிப்பிற்குரிய முனீர் அகமது சாஹிப் ஹாஃபிஸாபாதி காதியானின் தயாரிக்க ஜதீதின் வக்கீலுடாளர் ஆவார்கள். மேலும் ஃபசிலே உமர் பிரிண்டிங் பிரஸின் மேனேஜ்மெண்ட் கமிட்டியின் தலைவர் ஆவார்கள். வக்ஃப் ஆவார்கள். இரண்டாவது மகன் மெடிக்கல் பிராக்டிஸ் செய்கிறார். மூன்று மகள்கள் பாகிஸ்தானில் உள்ளனர். இரண்டு மகள்கள் மரணத்தின் போது அவர்களின் அருகே இருந்தார்கள். மர்ஹூமா வசிய செய்தவர் ஆவார். பைஷ்தி மக்பராவில் இவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ் இவர்களின் பதவியை உயர்த்துவானாக. இவர்களின் சந்ததிகளிலும் தலைமுறையிலும் அஹ்மதியத் தொடர்வதோடு மட்டுமின்றி அதிகமதிகமாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் ஆவார்களாக, ஈமானில் முன்னேறக்கூடியவர்கள் ஆவார்களாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر